இப்ப வெள்ளிக்கிழமைகள்ல தாமஸ் வாட்சனுடைய நூலான மனம் திரும்புதலை நாம விளக்கமாக படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த நூலை வாசித்து அதை கிளிப்புள்ள மாதிரி திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் அந்த நூலின் கருப்பொருளா இருக்கிற மனம் திரும்புதலை அதை பத்தி ஏனைய இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதோடு இணைத்து விரிவான ஒரு விளக்கத்தை தருவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப கடந்த முறை வாட்சன் தன்னுடைய நூலில் விளக்கி இருக்கின்ற போலி மனம் திரும்புதலை ஆராய ஆரம்பித்தோம். ஆங்கிலத்தில் ஃபால்ஸ் ரிபென்டன்ஸ் அல்லது கவுண்டர்ஃபீட் ரிபென்டன்ஸ் என்று அதை அழைப்பார்கள். தமிழில் அது போலி மனம் திரும்புதல், அதாவது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. சரீரப்பிரகாரமான இந்த உலகத்தை சார்ந்த மனம் திரும்புதல் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். இந்த போலி மனம் திரும்புதலோடு தொடர்புடைய ஒரு வரலாற்று விளக்கத்தை ஆரம்பத்திலேயே நான் கொடுக்க விரும்புகிறேன். இது மிகவும் முக்கியமானது. நாம வாழ்ந்து வருகிற காலப்பகுதியில கிறிஸ்தவத்தை அந்த கிறிஸ்தவர்களை பற்றி பார்க்கிற பொழுது இந்த 20ஆம் நூற்றாண்டு காலத்துல மேல நாடுகள்ல மட்டுமல்லாம தமிழர்கள் வாழுகின்ற நாடுகளிலும் கிறிஸ்தவர்களை ரெண்டு பிரிவாக பிரித்து பார்க்கிற ஒரு வழக்கம் பொதுவாகவே பரவலாக காணப்படுகிறது. அவிசுவாசிகள் அவ கிறிஸ்தவர்கள் இல்லை. நீ கிறிஸ்தவர்களை ரெண்டு பிரிவாக பிரித்து பார்ப்பது. முதலாவது பிரிவினர் கிறிஸ்துவ ஆண்டவராக விசுவாசித்து வெற்றிகரமாக கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறவர்கள். இரண்டாவது பிரிவினர் கிறிஸ்துவை இரட்சகராக சேவியராக மட்டும் விசுவாசித்து பலவீனமான வாழ்க்கையை பாவங்களை செய்து வாழ்ந்து வருகிறவர்கள். இதான் அந்த ரெண்டு பிரிவினர். அப்ப இந்த இவஞ்சலிக்கல் கிறிஸ்தவ பிரிவுகளை பொறுத்த வரையில இந்த ரெண்டு பிரிவினருமே நிச்சயமாக பரலோகத்தை அடைந்து விடுவார்கள் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். அந்த இரண்டாவது பிரிவினர் தங்களுடைய பலவீனத்தை மேற்கொண்டு வெற்றிகரமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு சடுதியான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நிகழ வேண்டும் என்றும் அத்தகைய அனுபவத்தை அவர்கள் அடையாம போய்விட்டால் இதற்கு முன்பு அடையாமல் போய்விட்டால் அவர்கள் பலவீனத்தோடையே வாழ்ந்து இறந்து பரலோகம் போய்விடுவார்கள் என்றும் எவஞ்சலிக்கல் கிறிஸ்தவ பிரிவுகள் விளக்குகிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு வகை கிறிஸ்தவர்களுமே பரலோகம் போய்விடுவார்கள் என்பது அவருடைய போதனை. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய உண்மை எவஞ்சலிக்கல் பிரிவுகளை பொறுத்த அளவில் யார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று வாயால் சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தாலும் அவர்கள் நிச்சயமாக எப்படியோ பரலோகம் போய்விடுவார்கள் என்பதுதான். ஒரு முறை ரட்சிப்படைந்தால் எப்போதும் ரட்சிப்பு அடைந்ததுதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் ஒன் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ஆனா சீர்திருத்தவாதம் அந்த விதத்தில் அதை போதிக்கல. அது சீர்திருத்தவாத போதனைகளை பார்க்க பொழுது ஒரு முறை மெய்யாக ரட்சிப்ப அடைந்தவன் அந்த ரட்சிப்புக்குரிய வாழ்க்கையை விடாமுயற்சியோடு வாழ்வான் என்று சொல்லுகிறது. ஆகவே ஒரு தடவை ரட்சிப்பு அடைந்தால் அது ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு அடைந்ததுதான், அது போகாது என்று சொல்லி எப்படி எப்படியோ வாழ்வது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல. அப்ப அந்த இவங்களுக்கு பிரிவுகளை பொறுத்த அளவில் இந்த விதமாக ரெண்டு விதமா கிறிஸ்தவர்களை பிரித்து பார்க்கிறவர்களை பொறுத்த அளவில் இந்த விதத்துல ஞான ஸ்நானம் எடுத்த யாரும் பலவிதமான பலவீனங்களை வாழ்க்கையில் கொண்டிருந்து பாவங்களை தொடர்ந்து செய்து வந்தாலும் அது பின்வாங்கி போனதற்கு அர்த்தமே தவிர கிறிஸ்தவ விசுவாசத்தை இழந்ததற்கு அர்த்தம் அல்ல என்று அவர்கள் விளக்குவார்கள். இப்படி பாவங்களை செய்து வாழ்கிறவர்கள் பலவீனத்தோடையே பரலோகம் போவார்கள் என்கிறது அவருடைய போதனை. இந்த எவஞ்சலிக்கல் பிரிவினர்களுடைய இந்த விளக்கங்களின் படி அவருடைய கிறிஸ்தவ போதனையில போலி மனம் திரும்புதலுக்கு இடமே இல்லை பார்த்துக்கலாம். பலவீனமாக அநேக பாவங்களை செய்கிறவர்களையும் அவர்கள் ஜெபித்து முன்னேறி வாழும்படி ஆலோசனை சொல்லுவார்களே தவிர ஒருபோதும் போலி மனம் திரும்புதலுக்கான அடையாளத்தை கொண்டவர்களாக பார்க்கவே மாட்டார்கள். கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அனைவருமே அவர்களை பொறுத்த அளவில் கிறிஸ்தவர்கள். போலி மனம் திரும்புதலை பற்றிய போதனைகளையும் விளக்கங்களையும் சீர்திருத்த கிறிஸ்தவ போதனைகளில் மட்டுமே பார்க்க முடியும், சீர்திருத்த கிறிஸ்தவ நூல்களில் மட்டுமே வாசிக்க முடியும். அதற்கு காரணம் போலி மனம் திரும்புதலை பற்றி வேதம் தெளிவான விளக்கங்களை கொடுப்பதுதான். கடந்த தடவை தாமஸ் வாட்சன் போலி மனம் திரும்புதலை பற்றி தன்னுடைய நூலில் விளக்கியிருந்த உண்மைகளை நம்ம பார்த்தோம். அது ஒரு சிறு அதிகாரம் மட்டுமே. அத்தோடு அதுல போலி மனம் திரும்புதலை பற்றி வாட்சன் சுருக்கமாகத்தான் விளக்கியிருந்தார். ஆனா அது பற்றி ஏனைய சீர்திருத்தவாத பியூரிட்டன் பெரியவர்களும் எழுதியிருக்கிறார்கள். மேத்யூ மீட் அவர் எழுதிய நூலை பற்றியும் கடந்த தடவை நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு அருமையான நூல். இன்றைக்கு போலி மனம் திரும்புதலை பற்றி மேலும் விளக்கங்களை தர விரும்புகிறேன். இந்த விளக்கங்களை நாம் ஜான் கல்ஹூன் அவருடைய நூலிலிருந்து கவனிக்க போகிறோம். ஈவஞ்சாலிக்கல் ரிபென்டன்ஸ் என்பது அவருடைய நூலுக்கு தலைப்பு. அந்த நூலில் கல்ஹூன் ஐ திங்க் 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அந்த 4வது அதிகாரத்தில் போலி மனம் திரும்புதலை பற்றி மேலும் விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த ஜான் கல்ஹூனை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இவர் வந்து 19வது நூற்றாண்டை சேர்ந்த சீர்திருத்த அறிஞர், ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர், பிரிட்டனில் இருக்கின்ற ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தவர். அவர் வாலிப வயதில் தன்னுடைய கிறிஸ்தவ மனம் திரும்புதலுக்கு பிறகு, சுவாசத்தை அடைந்த பிறகு, தாமஸ் வாட்சனுடைய ஒரு நூலை வாங்கி வாசித்தார். மனிதனின் 4 தன்மைகள் என்பது தமிழில் அந்த நூலுக்கு விளக்கம். த 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேன் என்பது அந்த நூலை வாங்கி இவர் வாசித்தார். வாட்சனின் எழுத்துக்களாலும் போதனைகளாலும் அதிகமாக கவரப்பட்ட ஜான் கல்ஹூன் தன்னுடைய பிற்கால ஊழியத்திலும் பிரசங்கங்களிலும் வாட்சனின் அவருடைய போதனைகளிலே வாட்சனுடைய போதனைகளும் எழுத்துக்களும் அதிகமாக செல்வாக்கு செலுத்தியிருந்ததை பார்க்கிறோம். நான் கல்ஹூன் பிறப்பதற்கு முன்பாகவே தாமஸ் வாட்சன் மரித்திருந்தார். ஆனால் ஸ்காட்லாந்தின் அந்த ஸ்காட்லாந்து பகுதியில் வாட்சனின் வழியிலே வந்தவர்கள் எல்லாரிலும் கல்ஹூனை போல வாட்சனுடைய போதனைகளின் சாயல்களை கொண்டிருந்தவர்கள் மிக சிலர் மட்டுமே. வேறு எதையும் விட அவருடைய எழுத்துக்களில், கல்ஹூனின் எழுத்துக்களில் தாமஸ் வாட்சனுடைய சாயலை நம்ம அதிகமாகவே கவனிக்கலாம். அந்த அளவுக்கு தாமஸ் வாட்சனுடைய எழுத்துக்களை வாசித்து அதுல ஊறி போயிருந்தார் ஜான் கல்ஹூன். இப்ப தாமஸ் வாட்சன் வாழ்ந்த காலத்துல அவருடைய கையில, வாட்சனுடைய கையில ஒரு பழைய நூல் கிடைத்தது. அந்த நூலுக்கு பெயர் த மேரோ ஆஃப் மாடர்ன் டிவினிட்டி என்பது. த மேரோ ஆஃப் மாடர்ன் டிவினிட்டி. இந்த நூல் சுவிசேஷத்தை எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பொதுவாக எல்லோருக்குமே அறிவிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை அது வலியுறுத்தி விளக்கிய நூல். அதை வாசித்த வாட்சன் 1718 அதை மறுபிரசுரம் செய்தார். அன்றைய ஸ்காட்லாந்து திருச்சபையில அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. அந்த நூல் போதித்த போதனையை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இந்த அந்த நூல் கொடுத்த போதனையை வலியுறுத்தியவர்களில் முதன்மையானவர்கள் தாமஸ் வாட்சனும் எர்ஸ்கின் சகோதரர்களுமே. அதனால 1722 அவர்கள் திருச்சபையை விட்டு வெளியேற நேர்ந்தது. இவர்களுக்கு பிறகு ஜான் கல்ஹூன் தன்னுடைய காலத்து இந்த போதனையை, அதாவது வாட்சன் வாசித்த அந்த நூலில் இருந்த போதனையை, சுவிசேஷத்தை எல்லோருக்குமே எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை ஸ்காட்லாந்து திருச்சபையில் பிரசங்கித்து வந்தவராக இருந்தார் ஜான் கல்ஹூன். கிறிஸ்துவை விசுவாசிப்பது பாவியாகிய மனிதனுடைய முக்கியமான கடமையாகவும் அது அவனுக்கு அவசியமானதும் அவசியமாக இருக்கிறது என்பது கல்கூன் வாட்சனை போலவே ஆணித்தரமாக பிரசங்கித்து வந்தார். ஜான் கல்கூன் ஏழு அருமையான நூல்களை எழுதி பிற்கால சந்ததிக்கு விட்டுவிட்டு போயிருக்கிறார். இது ஜான் கல்கூனை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம். இப்ப கல்கூன் போலி மனந்திரும்புதலை பற்றி விளக்கி இருப்பதை பார்க்கலாம். அவர் தன்னுடைய நூலில் 9 விளக்கங்களை தந்திருக்கிறார் போலி மனந்திரும்புதலுக்கு அடையாளமாக. அதே நேரத்தில் உண்மையான மனந்திரும்புதல் எப்படி இருக்கும்னு சுருக்கமா சொல்லியிருக்கிறார். இப்ப நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த போலி மனந்திரும்புதலுக்கான அடையாளங்களை மட்டுமே விளக்க போகிறேன். ஏனென்றால் உண்மையான மனந்திரும்புதலை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது வாட்சனுடைய நூலை நம்ம பார்த்த பொழுது போலி மனந்திரும்புதலை குறித்து ஏற்கனவே 2 காரியங்கள் அந்த 9 ஜான் கல்கூன் சொல்லியிருந்த 2 காரியங்களை நம்ம பார்த்து விட்டோம். அப்ப மிகுதியாக இருந்த அந்த 7 விளக்கங்களில் ஜான் கல்கூனுடைய விளக்கங்களில் சிலவை ஒன்றை ஒன்று நெருக்கமா தொட்டு காணப்படுகிறதுனால ஒன்னையே திரும்ப பார்க்கிற மாதிரியான ஒரு காரியத்தை அது செய்கிறது. ஆகவே அதை நான் தொகுத்து இங்க உங்களுக்கு முறையாக கொடுக்கிறேன். அப்ப ஜான் கல்கூன் போலி மனந்திரும்புதலை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஃபால்ஸ் ரிபென்டன்ஸ் அல்லது கவுண்டர்ஃபீட் ரிபென்டன்ஸ், அதுதான் நம்ம பார்த்துட்டு. போலி மனந்திரும்புதலில் பாவி தான் செய்திருக்கும் மிக மோசமானதும் வெளிப்படையானதுமான பாவங்களுக்காக மட்டுமே வருந்துவான். ஆதியாகமம் 4 அதிகாரத்தில் நம்ம காயினை பற்றி வாசிக்கிறோம். அவன் எரிச்சலாலும் பொறாமையினாலும் ஆபேலை தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அப்படி கொலை செய்து விட்டதற்காக அவன் வருந்தினான். அவனை பொறுத்த அளவில் கொலை செய்வது மிகவும் பாதகமான பாவமாக இருந்தது. அவனால் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. அதை செய்துவிட்ட பிறகு அதற்காக அவன் வருந்தினான். அந்த வருத்தத்தை மட்டுமே நாம் மெய்யான மனந்திரும்புதலுக்கான அடையாளமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்கிறார் ஜான் கல்கூன். சிலர் அத்தனை பெரிய பாவத்தை செய்து விட்டோமே என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதறி அழுவார்கள், வருந்துவார்கள். அதற்கு காரணம் அந்த பாவம் அவர்களை பொறுத்த அளவில் பெரிய பாவம். அதை செய்து விட்டோமே என்ற ஒரு சுய பச்சாதாபம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதைத்தான் யூதாசும் செய்தான். இயேசுவை காட்டி கொடுத்து விட்டோமே என்று மட்டும் அவன் வருந்தினானே தவிர அவனால் கடவுளுக்கு முன் தான் நான் பாவியாக நிற்கிறேன் என்பதை உணர முடியவில்லை. மெய்யான மனந்திரும்புதல் பெரிய பாவங்களுக்காக மட்டும் வருந்தாது. மெய்யான மனந்திரும்புதல் குறிப்பிட்ட பாவங்களுக்காக மட்டும் வருந்தாது. ஒரு பாவியை கர்த்தர் முன் பாவியாக அது பார்க்க வைக்கும். பாவத்தை மட்டும் பார்க்க வைக்காது, அவன் தன்னை முழுமையாக ஒரு பாவியாக கர்த்தர் முன் பார்க்க வைப்பதுதான் மெய்யான மனந்திரும்புதல். பாவியாக இருப்பதனால்தான் ஒருவன் பாவத்தை செய்கிறானே தவிர பாவத்தை செய்து விடுவதால் எவரும் பாவிகளாகி விடுவதில்லை. ஆகவே போலி மனந்திரும்புதலில் இருந்து மெய்யான மனந்திரும்புதலை பிரித்து பார்ப்பது மிகவும் அவசியம். சீர்திருத்தவாத பியூரிட்டன் பெரியவர்கள் இந்த அளவுக்கு மனந்திரும்புதலை ஆழமாக ஆராய்ந்து போலியிலிருந்து மெய்யானதை பிரித்து அடையாளம் கண்டிருப்பதற்கு காரணம் போலி மனந்திரும்புதல் இலகுவாக ஒருவரில் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தான். போலி மனந்திரும்புதலை அடையாளம் காணாவிட்டால் அதை கொண்டிருக்கிறவன் தன்னை ஏமாற்றி வாழ்ந்து நித்திய நரகத்தை அடைவான். ஒரு போதகனால் அதை அடையாளம் காண முடியாவிட்டால் அவன் போதக பணிக்கு தகுதியானவனே இல்லை. அது மட்டுமல்லாமல் அவன் அநேக ஆத்துமாக்களை ஏமாற்றி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்தையும் விளைவிப்பான். போலி மனந்திரும்புதலை உண்மையானதாக நம்பும்படி வலியுறுத்தி ஆத்துமாக்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறவன் போலி மருந்து விற்கிறவனை போன்றவன். சுய ஆதாயத்துக்காக இப்படி ஆத்மாக்களை ஏமாற்றி வருகிறவர்கள் அநேகம். இப்ப ரெண்டாவது கல்கூனுடைய விளக்கம் போலி மனம் திரும்புதலை பற்றி. போலி மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவனுக்கு நீதிமானாக்குதலின் மூலம் கிடைக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்காது. போலி மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவனுக்கு நீதிமானாக்குதலின் மூலமாக கிடைக்கின்ற பாவ மன்னிப்பு கிடைக்காது. இந்த இடத்துல நீதிமானாக்குதலை பற்றி, அதை பற்றி உண்மையை நீங்கள் உணர்வது அவசியம். நீதிமானாக்குதல் என்று சொன்னால் ஜஸ்டிபிகேஷன். நாம் பாவத்திலிருந்து நமக்கு, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு தன் ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில தன்னை பலியாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது த லா ஆஃப் காட், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி முழுமையான வாழ்க்கையை இயேசு வாழ்ந்து அந்த பழியை செலுத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய வழிமுறையாக இருந்தது. அத்தகைய பழியை செலுத்துவதன் மூலம் கிறிஸ்து தன் மக்களுக்கான நீதியை சம்பாதிக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்துவின் அந்த பூரணமான பழி நீதிமானாக்குதலை நிறைவேற்றியது, நீதியை சம்பாதித்து தந்தது. அதன்படி தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக கர்த்தரால் அறிவிக்கப்படுகிறார்கள் என்பது வேதம் போதிக்கும் நீதிமானாக்குதல் பற்றிய சத்தியம். இதிலிருந்து கிறிஸ்து வழங்கும் பாவ மன்னிப்பு நீதிமானாக்குதலோடு தொடர்புடையது என்பதை நாம உணர வேண்டும். கிறிஸ்து மூலமாக நீதிமானாக்குதல் நிகழ்ந்திருக்காவிட்டால் பாவ மன்னிப்புக்கு என்றுமே வழி இருந்திருக்காது. நம்முடைய பாவங்களுக்காக நம் பாவங்களை தன்மேல் சுமந்து குற்றவாளியாக சபிக்கப்பட்டவராக நமக்கு வரவேண்டிய தண்டனைகளை தன்மேல் தாங்கி சிலுவையில் கிறிஸ்து நீதியை சம்பாதிக்க வேண்டியிருந்தது. அதையெல்லாம் செய்து ஒரு பூரணராக வாழ்ந்து அவர் அந்த நீதியை சம்பாதித்திருக்காவிட்டால் பாவ மன்னிப்புக்கு ஒருபோதும் வழியே இருந்திருக்கார். ஆகவே நாம் அவரை சுவாசிக்கிற பொழுது, கிறிஸ்துவை சுவாசிக்கிற பொழுது நாம் கர்த்தருக்கு முன் நீதிமான்களாக நிற்கிறோம். கிறிஸ்து அந்த நீதியை நமக்காக சம்பாதித்திருப்பதால் நான் கிறிஸ்துவை சுவாசிக்கிற பொழுது அவர் செய்திருக்கின்ற அனைத்து காரியங்களின் அடிப்படையிலே அவரே இரட்சகர், அவரே ஆண்டவர் என்று சுவாசிக்கிற பொழுது, அவர் மட்டுமே ஆண்டவர் என்று சுவாசிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்த்து நீதிமான்கள் என்று அறிக்கையிடுகிறார். அப்படி கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக காண்கிற பொழுதே நம் பாவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பு கிடைக்கிறது. போலி மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவன் தன்னை கர்த்தருக்கு முன் பாவியாக ஒருபோதும் பார்ப்பதில்லை. அவனுடைய மனம் திரும்புதலும் போலியானதாக இருப்பதால் அதற்கும் பாவ மன்னிப்புக்கும் தொடர்பே இல்லை. உண்மையில் போலி மனம் திரும்புதலை கொண்டிருப்பவனின் உணர்ச்சி வெளிப்பாடுகளும் வருந்துகிற மனநிலையும் தற்காலிகமானதும் செயற்கையானதுமாக இருப்பதால் அதற்கும் சுவிசேஷ மனம் திரும்புதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த போலி மனம் திரும்புதலை கொண்டிருப்பவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இப்ப மூன்றாவது, வாழ்க்கையில் ஒருவனுக்கு நிகழ்ந்திருக்கும் பாடுகளினாலும் அந்த பாடுகளினால் உண்டாகும் வருத்தங்களினாலும் சோகத்தினாலுமே போலி மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், கஹூன் சொல்லுகிறார், வாழ்க்கையில ஒருவனுக்கு நிகழ்ந்திருக்கும் பாடுகள், அதாவது ப்ராப்ளம்ஸ், அந்த பாடுகளினால் உண்டாகும் வருத்தங்கள், அந்த பாடுகளினாலே ஏற்படுகின்ற சேட்னஸ், சோகத்தினாலும் போலி மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. இப்படியான மன வருத்தத்தையும் மனத்தளர்வையும் கொண்டிருப்பவர்கள் தங்கள் இருதயத்துக்கு சமாதானத்தை தேடிக்கொள்ள கிறிஸ்துவை சுவாசிப்பார்கள். அவர்கள் நாடுவது கிறிஸ்துவை அல்ல, அந்த கிறிஸ்து அளிக்கின்ற சமாதானத்தை. மெய்யாகவே கிறிஸ்துவை ஒருவன் கொண்டிராமல் அவனுக்கு கிறிஸ்துவின் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. பாடுகளாலும் வருத்தங்களாலும் வாழ்க்கையில் ஏற்படும் தீவிரமான இடரல்களாலும் கிறிஸ்தவ சுவிசேஷம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று ஆசைப்பட்டு மனதளவிலும் வாழ்க்கையிலும் புற மாற்றங்களை செய்து கொள்ளுகிறவர்கள் போலி மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழனுக்கு கிறிஸ்தவம் மனிதனுக்கு ஏற்படும் வருத்தங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் முதலீடாக வைத்தே கிறிஸ்தவ சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறது. அதான் சுவிசேஷ கூட்டம் எல்லாம் என்ன அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, பிணி தீர்க்கும் கூட்டம். உங்களுடைய துன்பங்களை எல்லாம், உங்களுடைய வருத்தங்களை எல்லாம், உங்களுடைய கவலைகளை எல்லாம், உங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்க்கும் கூட்டம் பாத்தீங்களா. ஏன்னா அந்த வருத்தங்கள், பாடுகள், கஷ்டங்கள், தொல்லைகள் இதையெல்லாம் ஒரு முதலீடாக வைத்துதான் அவர்கள் சுவிசேஷம் சொல்லுவது எல்லா இடத்திலையுமே இன்னைக்கு பரவலாக நடக்கிறது. அதனாலதான் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் பாட்டு ரொம்ப பிரபலமா இருக்கிறதுக்கு அதுதான் கஷ்டம் காரணம். இந்த தொல்லைகள் கஷ்டங்களை எடுத்துட்டா ஒருத்தர் நிக்க மாட்டாங்க அந்த செய்தியை கேட்பதற்கு. ஏன் அவர்களுக்கு எல்லாம் அது நம்ம இனத்துல தொல்லைகள் கஷ்டங்கள் பாடுகள் என்பது சகஜம். அதற்காகவே தான் அதை போக்கிக் கொள்வதற்காகத்தான் வருகிறது. இப்ப கத்தோலிக்க மதத்துல பார்த்தா அந்த மாதிரியான உண்மையான மனம் திரும்புதல் எல்லாம் இல்லாமல் அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவ நம்பலியா நம்புகிறார்கள். இப்ப இன்னைக்கு மேல நாடுகள் பிலிப்பீன்ஸ் நாடுகள் எல்லாம் கத்தோலிக்கர்கள் சுவிசேஷமும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் தங்களுக்குரிய முறையில். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிக்காமல் தாம் பாதி என்று உணராமலும் அவனை ஒரு சிலையை போல ஒரு கடவுளாக நம்புகிறவர்கள் உலகத்தில் இருக்கிறான். நம்ம இனத்துல இந்த துன்பங்களையே மூலதனமாக வைத்து ஊழியங்கள் நடந்து வருகிறது, வழக்கமாக இருக்கிறது. அதன் காரணமாக இந்த போலி மனம் திரும்புதல நம்ம அதிகமாகவே காணக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. தொல்லைகளில் இருந்து மட்டும் விடுதலை தருபவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முன், அந்த கூட்டத்தார் முன் பிரசங்கிகள் காட்டுவதால் அந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்காக மட்டுமே இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் லட்சக்கணக்கில் இருப்பார்கள். இவர்களே போலி மனம் திரும்புதலை கொண்டிருப்பார்கள். போலி மனம் திரும்புதல் என்று ஒன்று இல்லை என்று நம்பி எதை செய்தாவது ஒருவனை விசுவாசியாக்கிவிட வேண்டும் என்று ஊழியம் செய்து வருகிறவன் அந்த போலி ஊழியத்தில் அதிகமானவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பான். ஆனால் அவர்கள் போலி மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவர்கள் மட்டுமே. நான்காவது, பரிசுத்த கர்த்தருடைய பரிசுத்தமான நியாய பிரமாணத்தினாலும், த ஹோலி லா ஆஃப் காட், அதனாலும் அதன்படி நடக்காமல் இருக்கும் தன்னை கர்த்தர் எதிரியாக பார்த்து தன் மீது மிகவும் அதிகமாக கோபத்தை கொண்டிருக்கிறார் என்ற பயத்தாலும் ஒருவன் மனம் திரும்பலாம். அதுவும் போலி மனம் திரும்புதலுக்கு அடையாளமே. இப்படியாக கர்த்தரை நினைப்பவன் அவருடைய நியாயப்பிரமாணம் பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை மீறிக்கொண்டிருப்பதனால அவர் உக்கிரமான கோபத்தோடு இருக்கிறார் என் மீது என்று ஒருவன் பயந்து அவரை நம்பலாம். அவனுடைய மனம் திரும்புதல் கர்த்தரை பற்றிய சத்தியத்தின் ஒரு பகுதியை மட்டுமே கவனித்து அந்த பயத்தால் உண்டாகிற மனம் திரும்புதல் மட்டுமே. இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த யோராம் ஜெகோரம் இத்தகைய தற்காலிக மனம் திரும்புதலை பல தடவைகளில் கொண்டிருந்தான். சமாதானம் வருகிற பொழுது அவன் பழையபடி மாறிவிட்டான். அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான், ஆனால் உண்மையாகவே மனம் திரும்பவில்லை. அவன் சில புற மாற்றங்களை தன்னில் செய்து கொண்டான், ஆனால் முழுமையாக அவன் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. போலி மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவன் பாவத்தை வெறுப்பான், ஆனால் தன்னில் இருக்கின்ற பாவத்தை மறைப்பான். தன்னை பாவியாகவும் பார்க்க மாட்டான். தான் விரும்பும் பாவங்களை அவன் தொடர்ந்து செய்வான், அதில் ஆனந்தமும் அடைவான். அவனுடைய பாவத்துக்கு வருந்தும் தன்மையே போலித்தனமானது, அதில் எந்த விதமான உண்மையும் இருக்காது. ஐந்தாவது, போலி மனம் திரும்புதலில் புறத்தளவில் மட்டும் மாறுதல்களை காண முடியும். எக்ஸ்டர்னல் ரெஃபர்மேஷன். மெய்யான மனம் திரும்புதலில் மனம் திரும்புதலின் அத்தனை அடையாளங்களையும் பார்க்க முடியும். போலி மனம் திரும்புதல் புறத்தளவில் வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை செய்து கொள்ள வைக்கும். அதை யூதாசு செய்தான். அவனுக்கு இயேசுவில் அன்பு இருந்தது, இயேசுவை போல ஊழியம் செய்வதில் ஆர்வம் இருந்தது, பிரசங்கம் செய்வதிலும் பேய் விரட்டுவதிலும் பிரியம் இருந்தது, ஏனைய சீடர்களுக்கு மத்தியில் இருப்பதும் விருப்பமாக இருந்தது. ஆனால் அவனில் மெய்யான விசுவாசமும் மனம் திரும்புதலும் இருக்கவில்லை. அவன் தன் பாவங்களை நிறுத்திக் கொள்ளவில்லை, தன்னை அவன் பாவியாக பார்க்கவில்லை, அவன் மெய்யான கீழ்ப்படிவையும் கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்தவனாக அவனால் நடிக்க மட்டுமே முடிந்தது, அதையும் அவனால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. அவனுடைய பணத்தாசை இறுதியில் அவனை காட்டி கொடுத்து விட்டது. அவன் தற்கொலை செய்து நரகத்தை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி பல பேரை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆறாவது, கடைசியாக, போலி மனம் திரும்புதலில் ஆரம்பத்தில் காணப்படும் மன வருத்தங்களும் கண்ணீரும் உணர்ச்சி வெளிப்பாடும் தற்காலிகமானது மட்டுமே. பாத்தீங்க, அப்ப உண்மையான மனம் திரும்புதலில் அதோடு சேர்ந்து வருகிற எல்லாமே நிரந்தரமானது, பெர்மனன்ட். ஆனால் கவுண்டர்ஃபீட் ரிபென்டன்ஸ்ல வருகின்ற அந்த மன வருத்தங்கள், கண்ணீர், உணர்ச்சி வெளிப்பாடு எல்லாம் டெம்பரரியா தான் இருக்கும், தற்காலிகமானது, அவை தொடர்ந்து நிலைக்காது. யூதாசின் வருத்தமும் கண்ணீரும் நிலையானவையாக இருக்கவில்லையே, அவை போலியானவை என்பதை அவன் தற்கொலை செய்து கொண்டது வெளிப்படுத்தியது. ஜெகோரம், நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, சேரியர்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்று அவன் எலிசாவுக்கு தூது அனுப்பி எலிசா சொன்னது போல மனம் திரும்புவதற்காக ரட்டுடுத்தி கொஞ்ச காலம் அதையெல்லாம் செய்து பார்த்தான். ஆனால் தன்னுடைய மக்கள் நரமாமிசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று பயங்கரமாக கோபம் கொண்டு எலிசாவுடைய தலையை எடுப்பதற்காக முயற்சி செய்தான். அது போலி மனம் திரும்புதல், அது தற்காலிகமாகத்தான் அவனில் இருந்தது. உண்மையான மனம் திரும்புதலில் வருத்தங்களும் கண்ணீரும் இருதய மாற்றமும் நிலையானவை. ஜான் நியூட்டனுடைய வாழ்க்கையில அதை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ஏழாவது அரசனை பாருங்க. ஏழாவது அரசன் யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை கேட்டு நெகிழ்ந்து போனான், இருதயத்துல பயத்தை கொண்டிருந்தான். ஏன்னா யோவான் ஸ்நானன் அவனுக்கு சொன்னான், நீ தொடர்ந்து பாவம் செய்தால் நீ ஆண்டவருடைய கோபம் உன்மேல் வந்து உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னதுனால அவன் பிரசங்கத்தை கேட்டு நெகிழ்ந்தான், இருதயத்துல பயத்தை கொண்டிருந்தான், உள்ளுக்குள்ளேயே வருத்தமும் அடைந்திருந்தான். யோவான் ஸ்நானனை கொல்லுவது கூட அவனுக்கு விருப்பமாக இருக்கவில்லை. அவனுக்கு ஆபத்து ஏற்படாமல் கொஞ்ச காலம் பார்த்து கொண்டான். ஆனால் இறுதியில் அவனால் உண்மையாக நடந்து கொள்ள முடியவில்லை. யோவான் ஸ்நானனை கொலை செய்தான் என்று பார்த்தோம். ஆகவே ஏரோதுவிலே பக்திக்குரியது போல் காணப்பட்ட அத்தனையும் தற்காலிகமான போலி உணர்வுகள். சுய பச்சாதாபம் என்று சொல்லப்படும் தன்னை நேசிப்பதனாலே உண்டாகின்ற உணர்ச்சி வெளிப்பாடுகளே அவை. மெய்யான மனம் திரும்புதலுக்கு உரிய அடையாளங்கள் அல்ல இவை. இத்தகைய உணர்வுகள் எல்லாமே தற்காலிகமானவை. இப்ப போலி மனம் திரும்புதல நல்லா புரிந்து கொண்டிருப்பீங்க ஒரு அளவுக்கு. இது நிச்சயமாக போலி மனம் திரும்புதல் என்று ஒன்று இருக்கிறது. இல்லாமல் வேதம் இத்தனை உதாரணங்களை நமக்கு காட்ட, இப்படி வேதம் இத்தகைய போலி மனம் திரும்புதல்களை பற்றிய விளக்கங்களை கொடுத்து உதாரணங்களை கொடுத்திருப்பது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி ஒரு வலையில் சிக்கி விடாமல் உண்மையான மெய்யான மனம் திரும்புதலை, கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற மனம் திரும்புதலை கொண்டிருக்கிறவர்களாக நம்ம பார்த்து கொள்வதற்கு இது உதவி செய்கிறது. ஆகவே இது நம்ம சங்கடப்படுத்துவதற்காக வேதம் காட்டுகின்றது அல்ல, இது பயமுறுத்துகிறதாக நிச்சயம் இருக்கும், ஆனா இருந்தா நல்லதுதான். ஏன்னா நீங்க உங்க ஊர்லயும் எங்க ஊர்லயும் இது பொதுவானது. ஒரு இடத்துக்கு டிரைவ் பண்ணி கார்ல போயிட்டு இருக்கிறீங்க, அப்படி போயிட்டு இருக்கிறத டேஞ்சர்னு ஒரு போர்டு வருது. ஐயோ அப்படி போர்டுலாம் நீங்க போடக்கூடாது, அது பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த டேஞ்சர் போர்டை எடுத்துட்டா என்ன ஆகும், அந்த பக்கம் ஒரு பெரிய ஆழமா வெட்டி வச்சிருந்திருப்பான். அந்த போர்டு இல்லாததுனால நீங்க காரை ஒட்டிட்டு போய் அதுல விழுந்துருவீங்களா இல்லையா? ஆகவே ஆபத்துன்னு அங்க போர்டு இருக்கிறது நல்லதுதான். ஆகவே அந்த ஆபத்து டேஞ்சர் போர்டு மாதிரி வேதம் நமக்கு தவறானது எதுங்கிறதையும் காட்டி கொடுத்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அந்த எச்சரிக்கை நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்துக் கொள்வதற்கு உதவும். ஏன்னா இப்ப பாரம்பரிய சபைகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இனத்துல இருக்கிற பாரம்பரிய சபைகள்லாம், தாத்தா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாரு, அப்பா போயிட்டு வந்தாரு, அதனால நானும் போயிட்டு வர்றேன், அதனால நான் கிறிஸ்தவன் இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா ஒரு நாள் உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே நான் கிறிஸ்தவனா, உண்மையிலேயே என் இருதயம் மாறி இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா, என்னுடைய எண்ணங்கள் மாறி இருக்கிறதா, எனக்கு இயேசு மேல நேசம் இருக்கிறதா, அவருடைய கட்டளைகள் மேல நேசம் இருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் பாவத்தை செய்யாம அதை தவிர்த்து இயேசுக்காக வாழ்கிறேனான்னு அவங்களை யாருமே கேட்டு பார்க்கறதில்லை. உண்மையில அந்த மாதிரி பாரம்பரிய சபைகள்ல ஆண்டவரை விசுவாசிக்காமலே போதகராக இருந்திருக்கிற சில பேரை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரிய வழக்கம் நரகத்துக்கு தான் கொண்டு போகுமே தவிர ஆண்டு வட்டத்தில் கொண்டு போக. அவங்க இந்த மாதிரியான ஆபத்துல விழுந்து விடாம நாம நம்ம காப்பாற்றிக் கொள்ள இதை படிப்பது உதவி செய்கிறது. பாரம்பரியமாக நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி சொத்து மாதிரி பாரம்பரியமா ஆண்டவர் விசுவாசத்தை கொடுப்பதே இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவர்கிட்ட வரணும். தாத்தாவை காட்டி அப்பாவை காட்டி தப்பிச்சுக்க முடியாது, பிஷப்பை காட்டி சபையை காட்டி தப்பிச்சுக்க முடியாது. நீங்க ஆண்டவர் கேட்கிறார், உன்னை பத்தி சொல்லு, உன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை பத்தி சொல்லு, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறாய், எந்த அளவுக்கு நீ என்னை விசுவாசிக்கிறாய்னு ஒவ்வொருத்தரும் நேரடியாகவே கணக்கு கொடுக்க பாத்தீங்களா. நீங்க அப்பா அம்மா கிறிஸ்தவர்களா இருந்தாலும் பிள்ளைகளை உங்களால கிறிஸ்தவர்களா மாக்கத்த முடிய வழியே இல்லை. சொல்லி கொடுக்கலாம், நீங்க அவங்களுக்கு உதாரணமா இருக்க முடியும், ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படணும், அவர்கள் சிந்திக்க ஆரம்பணும். அதுக்கு நீங்க உதவி மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர உங்களால ஒருவரையுமே கிறிஸ்தவரா ஆக்க முடியாது. ஆகவே அந்த போலித்தனமான எண்ணங்களை எல்லாம் நம்ம நிறுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. இப்ப பயன்பாடுகளுக்கு வருவோம். முதலாவது பயன்பாடு, மூன்றே மூன்று பயன்பாடுகள். முதலாவது போலி மனம் திரும்புதல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை முதல்ல நம்பி அதுல இருந்து விலகி நிக்க பார்க்கணும். இதற்கு வேதத்தின் அடிப்படையில கொடுக்கப்படும் சுவிசேஷ பிரசங்கங்களையும் நல்ல நூல்களையும் வாசிப்பது அதிகமாகவே உதவி செய்யும். ஆல்பர்ட் அண்ட் மார்ட்டின் அவர்களுடைய சுவிசேஷ பிரசங்கங்களில் சிலவற்றை நம்ம தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோம். அதுல அருமையாகவே சுவிசேஷத்தை சுவிசேஷமாக அவர் பிரசங்கம் செய்து என்ன எண்ணத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை விளக்கி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த விதமாக சுவிசேஷ பிரசங்கங்கள் தமிழினத்துல பொதுவாகவே கிடைப்பது இல்லை. ஒரு சுவிசேஷத்தை பத்தி சொல்லுகிற எந்த நூலையும் நீங்க வாசிக்கவே முடியாது. ஆகவே அந்த நூல்களை எடுத்து அதை நீங்க வாங்கி பல தடவை படிக்கணும். யாருக்காவது இன்னும் விசுவாசம் இல்லாம இருந்தா அதை பல தடவை படிக்கணும். எப்படி ஒரு பியூரிட்டன் பெரியவர்கள் ஒரு ஆத்துமாவை அந்த ஆண்டவர்கிட்ட வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆத்துமாவோடு வார்த்தைகளால போராட்டம் நடத்தி அவர்கள் தப்பி போய்கிறாத விதத்துல அவர்களுக்கு சுவிசேஷ சத்தியங்களை ஒன்று மாறி இன்னொன்றை கொடுத்து கர்த்தரிடத்துல அவர்கள் வரும்படியாக அந்த அழைப்பு பியூரிட்டன்கள் அருமையா செய்திருந்தாங்க. அதே போலதான் பாஸ்டர் மார்ட்டின் தன்னுடைய சுவிசேஷ போதனையில செய்திருக்கிறார். அவர் ஒரு பயங்கரமான ஒரு சுவிசேஷ பிரசங்கி, அதுக்கு பெயர் பெற்றவர். ஆகவே அதை நம்ம வாசிப்பது நல்லது, அவசியமானது. அது மட்டுமல்லாம தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கும் அவர் எழுதிய தேவ பயத்தை பற்றிய நூல் மிகவும் உதவி செய்யும். இன்னொன்று பக்தி வைராக்கியத்தை பற்றி டேவிட் மேலக் வந்து அருமையா நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார், அதுவும் நிறைய உதவி செய்யும். இத்தகைய நூல்கள் விளக்குகின்ற சத்தியங்கள் இன்றைக்கு பிரசங்கங்களிலும் நூல்களிலும் பார்க்க முடியாது. மெய்யான சுவிசேஷம் இருதயத்துக்கு போலி சுகத்தையும் போலி சமாதானத்தையும் கொடுக்காது. அது இருதயத்தை உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் முயற்சி செய்யும். அதுதான் நம்ம அவசியம். அப்படியான பிரசங்கங்கள் தேவை. நம்ம சும்மா பயமுறுத்துகிற பிரசங்கங்கள் அல்ல. உண்மையான சுவிசேஷ பிரசங்கம் அது இருதயத்தை நேரடியாக ஒரு ஈட்டியில இருக்கிற கூறு மாதிரி போய் குத்தும். அந்த மாதிரி சத்தியங்களை பயன்படுத்தி அது அதை செய்யும். வெறும் வார்த்தை சிலம்பம் ஆடுவது சுவிசேஷ பிரசங்கம் அல்ல. ஆகவே இத்தகைய நல்ல நூல்களை நம்ம பெற்று வாசிப்பது உண்மையான மனம் திரும்புதல் என்ன, போலி மனம் திரும்புதல் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உதவும். கர்த்தர் கூட அதன் மூலமாக நம்மோடு பேசுவார். இரண்டாவது, போலி மனம் திரும்புதலை கொண்டிருப்பவர்களால் தொடர்ச்சியான மனம் திரும்புதலுக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கும். கிறிஸ்தவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலையும் எதிர்பார்ப்பது தொடர்ச்சியான மனம் திரும்புதலுக்குரிய வாழ்க்கை, சரிங்களா? அதாவது அன்றாடம் பாவத்தை உணர்ந்து, அன்றாடம் பாவத்தை உணர்ந்து அதை வெறுத்து அதில் அது நம்ம தொடருவதற்காக வருத்தப்பட்டு பாவ எண்ணங்களையும் பாவ செயல்களையும் உணர்ந்து அவற்றிற்காக உடனடியாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவற்றை வைராக்கியத்தோட அழிக்க முயல்வதுதான் தொடர்ச்சியான மனம் திரும்புதல். ஒரு கிறிஸ்தவன்ல தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இவ்வளவையும் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எழும்புகிற நேரம் அவன், நான் நீதிமான், என் மேல ஆண்டவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கிறது, நான் அவரை நேசிக்கிறேன் நினைக்க மாட்டேன். எழும்பின உடனேயே அவன் ஆண்டவருடைய கிருபையை நாடுவான். ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையால நீர் ரட்சித்திருந்த பொழுதும் நான் இன்னும் பாவிதான், என்னில் பாவம் வாசம் செய்கிறது எனக்கு தெரியும். ஆகவே இந்த நாள்ல நீ கொடுத்திருக்கிற 24 மணி நேரமும் என்ன நீ காத்துக்கொள்ளும். பாவ சிந்தனைகளிலிருந்து, பாவ செயல்களிலிருந்து, பாவ வழிகளிலிருந்து, மற்றவர்களை பற்றி தவறாக நினைப்பதிலிருந்து, உமக்கு எதிரான எதையும் எந்த பாவத்தையும் செய்து விடாமல் இருக்க உதவி செய்யும் என்று கிருபியை நாடி வருவான் ஒவ்வொரு நாளும். அதுக்கு காரணம் அவனுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டது மட்டுமல்ல மனம் திரும்புதல், அந்த ஆரம்ப அடிப்படை மனம் திரும்புதல் உறுதியான உண்மையான மெய்யானதாக இருந்ததுனால அது தொடர்ச்சியான மனம் திரும்புதலை அவனில் விளைவித்திருக்கிறது. பார்த்தீங்களா, போலி மனம் திரும்புகிறவர்களை, மனம் திரும்புதலை கொண்டிருப்பவர்களா அப்படி வாழவே முடியாது. அவர்கள் சுயநீதிக்காரர்களாக இருப்பார். பேப்டிசம் எடுத்திருப்பான், இருந்தாலும் சுயநீதிக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களில் ஆரம்பத்தில் காணப்பட்டிருக்க வேண்டிய ஆழமான மனம் திரும்புதலுக்கான அடையாளங்களை விசுவாசத்தின் மூலம் அவர்கள் அடையாமல் போயிருப்பதால் அவர்கள் பலவீனமானவர்களாகவும் பாவத்தை உணர மறுப்பவர்களாகவும் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாகவும் தங்களுடைய இருதயத்திற்கு போலி சமாதானத்தை தேடிக் கொள்ளுகிறவர்களாகவும் கிறிஸ்தவ பணிகளை செய்து அவற்றின் மூலம் தங்கள் பாவத்தை மறைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் புறத்தில் மட்டுமே மாற்றங்களை செய்து வாழ்கிறவர்களாகவும் இருப்பார்கள். போலி மனம் திரும்புதல் இவ்வளவையும் செய்ய வைக்கும். அந்த வாழ்க்கையில உண்மை இருக்காது. பெரிய தவறு செய்து விட்டவர்களையும் கூட போதக ஆலோசனை கொடுக்க போகிற பொழுது நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த உண்மையான மன வருத்தம். சில பேர்ல அது பார்க்கவே முடியாது. எப்படியாவது எங்க ஒரு ஓட்டையாவது கிடைக்குமா, நான் செய்தது வந்து அப்படி ஒண்ணு பெரிய பாவம் அல்ல, எல்லாரும் சகஜமா செய்யறதான் செய்திருக்கிறேன்னு பாப்பா, அது மனம் திரும்புதலுக்கு அடையாளமே இல்லை. அது ஆபத்தை விலக்கி வாங்கிக்கிறதுக்கு போற வழிதான். மெய்யான மனம் திரும்புதல் தொடர்ச்சியாக ஒருவன்ல காணப்பட்டா அவ அந்த மாதிரி நடந்து கொள்ளவே மாட்டான். பாவத்தை பாவமாக பாக்குறது தான் மெய்யான மனம் திரும்புதல். அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பாவம் பாவம் தான். பாவம் விளைவுகளை உண்டாக்கும், பாவம் தேவ சமாதானத்தை எடுத்து போடும், ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை பாதிக்கும், பொண்டாட்டிய திட்டா கூட பாதிக்கும். அது பாவம் இல்லையா? யோசிப்பீங்க, என்னடா இது இப்படி பெரிய குண்ட போட்டீங்க, சகஜமா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து செஞ்சு வச்சு வந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு போய் இத பாவம். அது பாவம். வைஃபா இல்லாம வேற யார திட்டினாலுமே அது பாவம் தான். பிள்ளைகளை திட்டினாலும் அது பாவம் தான். இதுக்கெல்லாம் குற்ற உணர்வு ஏற்படாம ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டு, அதை செய்ததுக்காக மன்னிப்பு கேட்டு, இனி யாருக்கு எதிராக செய்தீங்களோ அது உங்க பிள்ளைகிட்ட யாருன்னா அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கு பிறகு உங்க இருதயத்திலேயே அதை செய்யாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறதத்தான் உண்மையான மனம் திரும்புதோ செய்ய பார்க்கும். போலி மனந்திரம் முதல்ல இதை பார்க்கவே முடியாது. அது தன்னையில் இருக்கின்ற பாவத்தையும் ஒருவனை பார்க்க விடாது, அவர் செய்கின்ற காரியத்தையும் பாவமாக பார்க்க வைக்காது. பாவத்தை நீங்க பாவமாக பார்க்கறீங்களா? அப்ப இந்த போலி மனந்திரும்புதல் இருக்கிறவங்கள்ட்ட இல்லாதது என்ன? உண்மையாகவே இருதயத்தின் கோரத்தன்மையையும் பாவத்தையும் உணர்ந்து மெய்யான மன்னிப்புக்காக கதறுகின்ற ஒரு தன்மையை அங்க பார்க்க முடியாது. அதாவது 59வது சங்கீதத்துல 17வது வசனத்துல தாவீது அருமையாக சொல்லுகிறான். Psalm 51:17 என்ன சொல்லுகிறான்? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். இப்ப அதை நான் தமிழ்ல மொழிபெயர்க்கணும். நுழுங்குண்டதும் நறுங்குண்டதுன்னா இந்த 21வது நூற்றாண்டுல யாருக்கு புரியும்? அந்த உடைந்து போகிற ஒரு இருதயத்தை செய்துவிட்ட பாவத்தின் தன்மையை உணர்ந்து, அந்த பாவம் எவ்வளவு மோசமானது மட்டுமல்ல, அது யாருக்கு எதிராக அது என்னை செய்ய வைத்திருக்கிறது என்பதை உணர்கின்ற ஒரு பரிசுத்தமான ஒரு உணர்வுகள் இருதயம் நுழுங்கணும், நறுங்குண்டு போகணும். எத்தனை பேர்ல அதை பாக்கணும் சொல்லுங்க பாப்போம். விசுவாசிக்கிற இயேசுவன் சொல்றாங்க, அத பைசா பார்க்க முடியாம இருக்கு. பாப்டிசம் எடுத்து கிறிஸ்தவன் 25 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றவன்ட்டையும் அதை பார்க்க முடியாம இருக்கு. என் போலி கிறிஸ்தவம் அப்படி ஆக்கி வச்சிருக்கு. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும், ஒரே ஒரு ஆலயத்துக்கு போன ஆயக்காரன மட்டும்தான் வாக்கிட்டே இருக்கிறோம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் இருந்தாதான் ஆண்டவரை பார்ப்பதற்கு கண்கள் கூசி தன்னுடைய மார்பில் அடித்துக் கொண்டு கதறுகிறான். அதுதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். இது விசுவாசிகள் இருக்கணும். அல்லேலூயான்னு சத்தம் போடுறதை விட இது கூட இருந்தா குலைச்சிக்குவான் அவர்த்தை. ஏன்னா இதுதான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகின்ற வழி. அல்லேலூயா கூரைக்கு கீழே தான் இருக்க வைக்கும். ஏன்னா அது போய்க்கு ஆண்டவர் முன்னுக்கு அடிக்கிற நாடகம். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். பொய் சொல்லுவதும், நம்பிக்கை துரோகம் செய்வதும், உண்மையாக நடந்து கொள்ள முடியாமல் இருப்பதும், மற்றவர்களை பத்தி தவறாக பேசுவதும், தன்னுடைய இருதயத்தின் பாவத்தை உணராமல் இருப்பதும், அதை அறிக்கையிடாமல் இருப்பதும் தான் போலி மனம் திரும்புதல் உள்ளவர்கள தொடரும். அதெல்லாம் ஆண்டவர் முன்னுக்கு அவர்கள் போடுகிற டிராமா. ஆனா அவனே தன் பாவத்தை உணராமல் இருப்பதனாலதான் அப்படி செய்கிறான். தொடர்ச்சியான மனம் திரும்புதல் இருக்கின்றவன் தான் தாவீது. ஆகவே அப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்ட பொழுதும் ஆண்டவர் அதை அவனுக்கு உணர்த்திய பொழுது அவன் டிராமா போடல. நான் தான் ஒப்புக்கொண்டான். 51வது சங்கீதத்தையும் அவன் எழுதி வச்சிருக்கிறான். எந்த வித வெக்கமும் இல்லாம என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் முன்னுக்கு நான் நீதியா சரியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை செய்தது. மட்டுமல்ல, கோடானு கோடி பேர் ஆண்டவர் திரும்ப வருகிற வரையும் வாசிக்கும்படியாக தன்னை பற்றி எழுதி வைத்திருக்கிறானா இல்லையா தாவீது? அதுதான் மெய்யான மனம் திரும்புதல். நீ கடைசியான 3வது பயன்பாடு மெய்யான மனம் திரும்புதலை அடைய ஆசைப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் அது விளக்கும் சத்தியங்களையும் அதன் நாயகனான கிறிஸ்துவையும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நம்புங்க. கேள்வி கேட்காம அவரை விசுவாசிக்கும். அதோடு உங்களை நல்லவராக நினைத்து இருதயத்தை சமாதானப்படுத்திக் கொள்ளாமல் உங்க பேருக்கு வரும், நான் அவ்வளவு ஒன்றும் மோசம் இல்லை, நான் அவ்வளவு ஒன்றும் பாவம் செய்யல. சில பேர் கிறிஸ்தவ பெற்றோர்கள் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறவங்க பெரிய பாவங்க செய்யாம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆண்டவர் முன்னுக்கு நீ பாவியாக நிற்கிறாய். நீ பாவியாக நிற்பதால தான் நீ பாவம் செய்கிறாய். ஆகவே பாவம் செய்யவில்லை, பெரிய பாவம் செய்யவில்லைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்றதுல பிரயோசனம் இல்லை. எல்லா பாவங்களையும் செய்து வைத்துவிடக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க இருதயம் இருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவு கட்டம். ஆகவே அதை ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆகவே போலித்தனமா நம்ம இருதயத்தை சமாதானப்படுத்திக் கொள்ளாமல் கடவுள் முன் பாவியாகவும் அவருடைய உக்கிரமான கோபத்தை தாங்கி நிற்பதையும் நீங்க உணரணும். உங்கள் பாவத்துக்கும் பாவ இருதயத்தின் மாறுதலுக்கும் அவருடைய கிருபை அவசியம் என்பதை உணர வேண்டும். ஆண்டவரே எனக்கு கிருபை காட்டி என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவரை பார்த்து ஜெபிக்கும். அவரால் மட்டுமே பாவத்தை மன்னிக்கவும் பாவத்தை செய்து வாழாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையையும் கொடுக்க முடியும் என்பதை நம்பி அவரை நாம் விசுவாசிக்கும். அப்படிதான் ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. வேறு வழிகள் எல்லாம் இல்லை. ஆகவே அதை செய்ய பாருங்க. இந்த பாடம் கூட உங்களை சிந்திக்க வைக்கவும் செயல்பட வைக்கவும் ஆண்டவர் கிருப பாராட்டட்டும். ஜபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்களோடு பேசி இருக்கிறீர். அநேக சத்தியங்களை நீங்கள் எங்களுக்கு தந்து நாம் தவறான வழியிலே போய்விடாதபடி இருப்பதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். பொய்யான மனம் திரும்புதல் எது, உண்மையான மனம் திரும்புதல் எது என்பதை எல்லாம் விளக்கி காட்டியிருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை உம்மை விட அறிந்தவர்கள் வேறு யாருமே இல்லை. நீர்தாமே தொடர்ந்து எங்களோடு பேசி மெய்யான மனம் திரும்புதலை வாழ்க்கையில் கொண்டிருந்து வாழ நீர் கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.